ஆதித்ய ஸ்ரீனிவாஸ் எழுதிய ஒரு சிறு கதை. கதையின் பெயர் வெந்துயர்கோடை. அம்மாவின் லைப்ரரியை துளாவிக் கொண்டிருந்தேன். நாவலின் பெயர் நினைவில் இல்லை. அதன் முன்னுரையில் முதல் ஒரு பாராதான் எனக்கு வேண்டும். இப்போது அம்மா வாசித்து தள்ளியிருக்கிறாள். எத்தனை புத்தகங்கள்! ரஷ்ய இலக்கியம், லத்தீன் அமெரிக்க இலக்கியம், கம்பராமாயணம், புதுமைப்பித்தன், ஜெயகாந்தன், எல்லாம் பகுக்கப்பட்டு லேபிள் ஒட்டி சரியாக அடுக்கப்பட்டுள்ளது. கவிதைக்கென்று ஒரு தனி செக்ஷன். அந்த சிறு நூல் கண்ணில் பட்டதும் என் தேடலை நிறுத்தினேன். எதையோ தேடுகையில் வேறொன்று கைக்கு சிக்கும் பொழுது அப்பாலிருந்து ஒன்று நம்மை பார்த்து நகைக்கிறது. தனிமையின் கீதம் அந்த கவிதை நூலின் தலைப்பு. மலருக்குள் விழுவது தான் நமக்கு விதிக்கப்பட்டுள்ளது. அதன் வண்ணங்களின் வழி வழுக்கி சென்று நான் விழுந்தது பாலையில். வானிலிருந்து பார்த்தால் ஒரு பனித்துளி ஒளிர்வது போல் ஒளிரும் என் ஒரு துளிக்கனவு. மாதவ்ராமின் வரிகள் இவை. கல்லூரி நாட்களில் கவிதைகளாக எழுதி தள்ளுவான். அது கவிதையா இல்லையா என்பதில் எங்களுக்கு ஐயம் இருந்தாலும் கவிஞரே என்று தான் அழைத்தோம் மாதவை. அம்மா படித்துவிட்டு நல்லா எழுதியிருக்காண்டா என்றால் அவனுக்கு அவன் பிறந்தநாள் பரிசாக நண்பர்கள் நாங்கள் கொடுத்தது தான் இந்த சிறு புத்தகம். அவன் கவிதைகளை ஒரு சிறு புத்தகமாக்கி கொடுத்தோம். அதை வேர்ட் ஃபைலாக தொகுத்தபோது அந்த ஃபைலின் பெயராக அதன் முதல் வரிகள் அமைந்தது. அதையே தலைப்பாக இட்டோம். அந்த சிறு புத்தகத்தை படித்தது நானும் அம்மாவும் தான் இந்த உலகிலேயே. மாதவ் எனக்கு அனுப்பிய ஒரு நீண்ட மெயிலுக்கு அவன் வாட்ஸ்அப் பயன்படுத்துவதில்லை. பதில் எழுதத்தான் ஒரு நாவலின் முன்னுரையில் முதல் பத்தியை தேடிக்கொண்டிருக்கிறேன். என்றோ படித்தது இன்னும் நினைவில் உள்ளது. அம்மாவிடம் உள்ள மிகவும் பழைய புத்தகங்களில் ஒன்று அது. அட்டை இல்லாமல் தாழ் பழுப்பேறிய புத்தகம். மாதவின் கவிதை புத்தகத்தை கையில் வைத்தபடியே கண் ஓட்டிய போது சிக்கியது. மெல்ல எடுத்து மேஜையில் விரித்து வைத்து அதன் முதல் பத்தியை ஃபோனில் டைப் செய்தேன். காதல் என்பது மிகவும் அற்பமானது. அது பிறப்பதற்கும் அழிவதற்கும் அற்ப காரணங்களே போதும். காதல் வயப்பட்டவர்களிடையே கூட அந்த காதல் வளர்வதற்கும் மேன்மையுறுவதற்கும் அந்த காதலோடு சேர்ந்த வேறு குணநலன்களே காரணமாயிருக்கின்றன. டியர் மாதவ், எனக்கு உன்னை போல கடிதம் எழுத வராது. நேரடியாக சொல்கிறேன், நான் அறிந்த வரையில் வாழ்க்கை நடைமுறை சார்ந்தது. ஆனால் உன் வாழ்க்கை அப்படியானதாக இல்லை என்பது உறுதி. பணி, வீடு, உறக்கம், KFC, நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், எப்பொழுதாவது ஒரு புத்தகம், அவ்வளவு தான் என் உலகம். அதோடு இசை. இதை விட்டு ஏதும் எனக்கு தேவையானதாக இல்லை. என்னால் உன் உலகை புரிந்து கொள்ள முடியவில்லை. காதல் பாடலுக்கும் கவிதைக்குமானது. எத்தனை பாடல், எந்த மொழியை எடுத்தாலும் காதல் பாடல்கள் தான் அதிகம் இருக்கும். மனிதனால் பாடப்பட்டு கொண்டே இருக்கிறது காதல், கவிதையாகிக் கொண்டே இருக்கிறது. கவிதையின் உக்கரத்தை நம் வாழ்க்கை தாங்குமா என்ன? மனதை தாள முடியாத உடல்தான் முதுமை கொள்கிறது போலும். மனம் என்ற ஒன்று இல்லையெனில் மரணமே இல்லை போலும். ஆனால் மனம் என்ற ஒன்றில்லாமல் நாம் இல்லை அல்லவா? ஏன் நீ இப்படி அந்த ஒரே பெண்ணுக்காக வாழ்க்கையே அழித்து கொள்கிறாய்? இவ்விடத்தில் வாழ்க்கை என்பது என்ன என்ற கேள்வி என்னுள் எழவும் அத்துடன் அந்த மெயிலை அனுப்பாமல் டிராஃப்டில் இட்டேன். வாழ்க்கை என்பது என்ன? அவளுக்காக அழிவது என்று ஏதாவது வரியை அவன் எழுதியிருக்கக்கூடும். அவனுடைய கவிதை புத்தகத்தை புரட்டினேன். காதலின் மாபெரும் மாளிகையின் காத்திருப்பு கூடத்தை பிரம்மாண்டமாக கட்டியது யார்? ஒரு வாழ்க்கை இங்கே கழிகிறது. என் காலம் இந்த அறையுள் சுழல்கிறது. நண்பன் சொல்கிறான் விரயம் விரயம் என்று. அவனுக்கு எங்கே தெரிய போகிறது காத்திருப்பின் சோகலயத்தை தியானிப்பது பற்றி? நான் எழுதி அனுப்பாத மெயிலுக்கு பதில் அனுப்பியது போல் இருந்தது. ஏதோ ஒன்றின் சமிக்கைகளை கேட்டபடி அதன் பின் சென்று கொண்டே இருக்கிறான். எது அது அவனை அழைத்து செல்வது? அதன் பின் செல்வது தான் லைஃப்ஸ் மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னியாக இருக்குமோ? அவன் முகம் எத்தனை எத்தனையாக நினைவுக்கு வருகிறது. அம்மா ஒரு முறை சொன்னால் நரவம் மாந்திய மந்தியை போல்னு கம்பர் சொல்கிறார். அத்தாண்டா நினைவுக்கு வருது மாதவை பார்த்தா என்று. ஆம், மாதவராம் ஒரு காலத்தில் பியோர் எக்ஸ்டசியில் இருந்தான். எப்பொழுதும் இன்பமான ஒன்றை யோசித்து இன்பத்தில் லைத்திருக்கும் முகம். காதலின் தொடக்க நாட்கள் அவை. அப்படி இப்படி பேசி ஒரு வழியாக தெர்மல் இன்ஜினியரிங் லேப் முடித்து வெளிவந்தபோது காதல் ஒரு வாராக உறுதிப்பட்டு இருதரப்பும் ஐ லவ் யூ சொல்லும் சடங்கும் நடந்தேறிவிட்டிருந்தது. அன்று என் வீட்டுக்கு அவன் வந்தபோது அவன் முகத்தை பார்த்து அம்மா சொன்னாள், காதலால் கசுந்துருகி விடுவான் போலிருக்கே என்று. அன்று அவனிடம் கேட்டேன், எங்க எப்படிடா காதல் துவங்கச்சுன்னு. அதற்கு பதிலாக ஒரு கவிதையை எழுதி அனுப்பினான். அக்கவிதை கூட இப்புத்தகத்தில் 18வது பக்கத்தில் உள்ளது. மரங்களற்ற தெருவில் விழுந்து கிடக்கும் மலர்களைக் கண்டு வான் நோக்குகிறாய். என் காதலை எரோஸ் மலர்களாக தூவியுள்ளான். உன் காதலின் மலர்களை நான் கண்டெடுத்த நாளை பாடத்தான் இந்த பாடல். காலையும் மாலையும் மதியமும் இரவும் என காலமில்லாத ஒரு பொழுதில், மழையும் வெயிலும் பனியும் இல்லாத பருவத்தில், உன் காதலின் மலரை நான் கண்டெடுத்தேன். நான் எரோசிடம் கேட்டேன், அவளா உன்னிடம் என் வழி மலர்களை தூவ சொன்னாள் என்று. எரோ சொன்னாள், ஆம் அவள் கனவுகள் சொன்னது என்று. காதலின் மலர்கள் கனவில் பிறக்கிறது இனியவனை. படிக்கையில் சிரிப்பும் ஏக்கமுமாக இருக்கிறது. இவ்வளவு உக்கிரமான காதல் எப்படி பிரிவில் முடிந்தது? அவ்வளவு கராரானதா வாழ்க்கை? இது என்ன இப்படியெல்லாம் மனதை உலட்டிக்கொள்கிறேன்? நான் பாட்டுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது ஜாம்பி படம் பார்த்து கொண்டிருப்பேன். இவனால் வாழ்க்கை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டியதாகிவிட்டது. மாதவி நேரில் பார்த்து 2 வருடம் இருக்கும். மைசூரில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். ஊர் பக்கம் வருவதே இல்லை. சென்னைக்காவது வா என்றாலும் வருவதில்லை. சிகரெட், ஆல்கஹால், தாடி என காதல் தோல்வி ஸ்டீரியோடைப்புக்குள் விழுந்திருப்பானோ? அவன் புத்தகத்தின் கடைசி கவிதை ஒரு மொழிபெயர்ப்பு. ஜார்ஜ் ஜோன்ஸின் பாடல் அது. உன்னை மரணம் வரை காதலிப்பேன் என்றான். காலப்போக்கில் என்னை மறப்பாய் என்றால்? காலம் சென்றது. அவன் மனதை அவள் நிறைத்து கொண்டே இருந்தாள். அவன் அறையில் அவள் படம் இருந்தது. அவ்வப்போது பைத்தியமானான். அவள் மீதான காதல் மட்டும் மாறவே இல்லை. அவளுக்காக எழுதிய கடிதங்களில் காதல் என்னும் சொல்லை சிவப்பில் எழுதி அடிக்கோடிட்டு இருந்தான். இன்று அவனை காண சென்றேன். வழக்கமாக இருக்கும் கண்ணீர் இல்லை. திருத்தமாக உடுத்தி கிளம்ப காத்திருந்தான். முதன் முதலாக அவன் சிரித்த முகத்தை பார்த்தேன். அவன் அன்றோடு அவளை காதலிப்பதை நிறுத்தி கொண்டான். அவன் சவப்பெட்டி மூடப்பட்டது. அவன் கடைசி பயணம் துவங்கியது. அவளும் கூட வந்திருந்தாள். அவன் அன்றோடு அவளை காதலிப்பதை நிறுத்தி கொண்டான். இவ்வளவு தூரம் அவளை சுமந்து கொண்டுத்தான் இவனும் செல்லப்போகிறானா? மோஸ்ட் இம்ப்ராக்டிக்கல். அன்று வேண்டுமளவு யோசித்து விட்டதாக தோன்றியது. அந்த புத்தகத்தை எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு நெட்ஃப்ளிக்ஸை உருட்டி கொண்டே மெத்தையில் விழுந்தேன். காலை 7 மணிக்கு தார்வாடில் இறங்கினேன். வெயிட்டிங் ரூமிலேயே குளித்துவிட்டு தயாரானேன். கூகுள் மேப்பில் லொக்கேஷன் காண்பித்தபோது மொழி தேவையின்றி புரிந்து கொண்டார் ஆட்டோக்காரர். திடுத்துப்பென்று வீட்டுக்கு செல்வது என்பது கிட்டத்தட்ட அநாகரிகமாகிவிட்ட காலம் இது. ஆனாலும் சென்று நின்றேன். கதவை திறந்தவள் ஒரு கணம் திகைத்தாள். டேய், நீ என்ன, வாடா, நல்லாயிருக்கியா? கணவனை அழைத்து என்னை அறிமுகப்படுத்தினாள். குழந்தைகள் 2ம் ஹலோ அங்கிள், வெல்கம் என்றன. கொஞ்சம் உட்காரடா, எல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க. சாரி, நான் சொல்லாமல் கொல்லாமல். அதெல்லாம் ஒன்றுமில்லடா, எத்தனை வருஷமாச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது. ஃப்ரெஷ் ஆகிட்டியா? அதெல்லாம் ஆச்சு. கொஞ்சம் உட்காரு, 2 ஸ்கூல் கிளம்பிடட்டும். வீடு அவள் முகத்தைப் போலவே திருத்தமாக இருந்தது. காலை பரபரப்பு வீட்டுக்குள் தெரிந்தது. கணவர் ஒரு வங்கியில் பணிபுரிகிறார். தமிழ்நாடு மாற்றலுக்கு அப்ளை செய்திருப்பதாக சொன்னார். குழந்தைகள் பை அங்கிள் என்றபடி கிளம்பின. கீழே சென்று வழி அனுப்பிவிட்டு வந்தவள், டேய் சொல்லுடா, எப்படி இருக்க? குடும்பம் நீங்கிய பின் நட்புக்கான இணக்கம் கூடியிருந்தது. நீ எப்படி இருக்க? ஐயோ, ஃபார்முலாலாம் பேசிக்கிறோம், நினைக்கவே சிரிப்பாக இருக்கடா. பின் அப்பா, அம்மா, நண்பர்கள், ஊர், காலேஜ் எல்லாம் பேசியானது. எங்கள் நட்பு வட்டத்தின் காதல் பறவைகள் அவர்கள். அவள் கேட்க மாட்டாள், நான் தான் துவங்க வேண்டும். மாதவ் உன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணானா? அவள் முகம் தீவிரம் கொண்டது, பின் சோகம். இல்லடா. என்னாச்சு? இல்லை, அவன் மிஸ்ஸிங் ஒரு மாதமா, எங்கே இருக்கானு யாருக்கும் தெரியல. ஒர்க் பிளேஸில் ஒரு வெள்ளிக்கிழமை ஐடி கார்டெல்லாம் டேபிளில் வச்சுட்டு போனவன் தான். என்ன ஆனானு ஒரு தகவலும் இல்லை. போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் ஆயிடுச்சு. மெயில், ஃபோன், எஃபி, இன்ஸ்டா எதுலேயும் கிடைக்கல. அவள் கண்கள் சிவந்திருந்தது. என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அவன் இன்னும் மீண்டு வரலை என்றபடி கண்களை துடைத்து கொண்டாள். பின் பீரிட்டு அழுதாள். மெல்ல ஆசுவாசமானாள். அவன் எல்லாத்தையும் கடந்து போயிருப்பான்னு நினச்சேன் கதிர். எனக்கும் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் இல்லை, மெல்ல மெல்லத்தான் நானும் கடந்தேன். ஆனால் இன்றைக்கி ஹஸ்பண்ட் குழந்தைகள்னு வேற ஒருத்தினான். அவனோட இருந்ததெல்லாம் பெயின்ஃபுல்லான அதே நேரம் இனிமையான நினைவாக தான் இருக்குது. யார் கூடயும் டச்சே இல்லடா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையே அவாய்ட் பண்ணிட்டேன். அவன் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் ஒதுக்கிட்டேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டா, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக தாட்டிட்டேன். அப்பப்போ அவனை நினச்சிப்பேன், அவ்வளோதான். பெண் அமைதி உள்ளே வந்தது. திடீரென நான் அங்கு வந்திருப்பது அவளுக்கு உகக்கவில்லை என தோன்றியது. அவனுக்கு ஒரு புக் ப்ரெசன்ட் பண்ணினீங்களே, நினைவு இருக்கா? அவனுக்கு கிஃப்ட் பண்ணின காப்பியை என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தான். அதை இன்னும் வச்சுருக்கேன். தனிமையின் கீதம். சோபையற்று சிரித்தாள். அவன் சம்மந்தப்பட்ட எங்கிட்ட இருக்கிற ஒரே பொருள் அது தான். பின் நாங்கள் வேறு ஏதேதோ பேசி சகஜ நிலைக்கு திரும்ப முயன்றும் தோற்றம். மதிய சாப்பாடு செய்கிறேன் என்றால் நான் வேண்டவே வேண்டாம் என்று மறுத்து மதியம் ஒரு மணிக்கு ட்ரெயின் இருப்பதாக சொன்னேன். காலை செய்த இட்லியில் மிளகாய்பொடி தடவி கொடுத்தால் ட்ராப் செய்வதாக சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் வரை வந்து ரயில் ஏற்றிவிட்டாள். அன்று ரயில் கிளம்பிய போது அவள் அழுதாள். நான் ஏன் அழுதேன் என எனக்கு தெரியவில்லை. ஊற்று முகம் இவள் தான். எப்படி காதல் அற்பமானது என்று உறுதியாக சொல்வது? பின்பொரு கடிதம் என்னை வந்து அடைந்தது. எங்கள் ஊர் முகவரிக்கு சென்று என் மாமா கைக்கு சென்று அவர் அதை எங்கேயோ வைத்து ஒரு வழியாக 2 வருடம் கழித்து என் கைக்கு கிடைத்தது. மாதவ் தான் எழுதியிருந்தான். தன் கூண்டிலிருந்து விடுவித்த கடைசி பறவை அந்த கடிதம். அன்புள்ள கதிர், நான் ஏன் இன்னும் அவளை நினைத்து கொண்டிருக்கிறேன் என தெரியவில்லை. அவளைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேனா? 5 வருடம் ஆகிவிட்டது அவளை பார்த்து. இருக்கிறாளா இல்லையா என்பது கூட தெரியாது. நான் அறிந்த ஒருவளில் இருந்து அவள் வெகு தூரம் சென்று விட்டிருப்பாள். இப்போது அவளை சந்தித்தால் என்ன ஆகும்? என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனாலும் ஏன் இந்த சோகத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன்? நான் விடுபட வேண்டிய காலம் வந்துவிட்டதாய் ரொம்ப நாட்களாக தோன்றுகிறது. ஆனால் அந்த சோகத்தின் கதகதப்பிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த சோகமும் வலியும் எனக்கு தேவைப்படுகிறதா என்ன? புலன்களின் அலைக்கழிப்பும் ஒழிய வெந்துயர் கோடை மறைய முகம் ஒளி கொள்ள பிறவிகளின் மீது அருவறுப்புற்று கருணையின் பெருமுரசம் ஒழிக்க அருளால் கண்ணீர் மல்க துன்பமே இன்பமென ஓங்கிற்று என ஒரு பாடல் உண்டு திருவாசகத்தில். என் துன்பம் இன்பமாக மாறுமா என்ன? அன்புடன், மாதவராம். தன்னைத்தானே வதைக்கு உட்படுத்தி கொண்டு வதையின் ஆழத்திலிருந்து ஒளி மீட்கும் எனும் ஏக்கத்தால் தன் காலத்தை நிறைத்து கொண்டிருக்கிறான். கண்டிப்பாக அவன் எங்கோ இருக்கிறான். காதலால் கசிந்துருகி கண்ணீர் மல்க காதலித்து கொண்டே. ஆதித்ய ஸ்ரீனிவாஸ் எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் வெந்துயர் கோடை.